கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூடி வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வேளையிலே கூட நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளிலே கூட நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஐக்கியப்படும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை துதித்து அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கும்படியாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தபடினாலே அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபைகள் புதிதாக இருந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா. மனந்தியோடு மை துதிக்கிற ராஜா, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருக்கிறதுக்கு நீ கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். மனந்தியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாபனே. மனந்தியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாபனே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய், அற்புதங்களுக்காய், ஆண்டவரே கொடுத்த எல்லா பதில்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விண்ணப்பங்களை நம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்த வேளையில் ஒவ்வொன்றாய் நீர் கேட்டாண்டவரே ஒவ்வொரு காரியத்தில் நீர் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து தந்து ஆண்டவரே அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறீர். உமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற விலையேற பெற்றமுடைய ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவிகளாய் எங்களை நீர் ரட்சித்து உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆண்டவரே முடிய கப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. மனந்தியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பன. மனந்தியோடு மை துதிக்கிறோம். இந்த மதியானமா இந்த மாலை வேளையிலே கூட ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13 நாம் திருப்பிக் கொள்வோம். நம்ம இன்னொரு 2 நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டரை நாம் கொண்டாட போகிறோம். கர்த்தர் நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்து நமக்கு ஒரு அருமையான ரட்சிப்பை மாத்திரமல்ல அருமையான ஒரு நித்திய ஜீவனை அவருடைய ஜீவன் நம்ம அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தபடினாலே நீங்களும் நானும் அவருடைய இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். யோவான் 13 வந்து அந்த கடைசி ஆண்டுடைய தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் அந்த கடைசி அந்த அப்பத்தை பிட்டு அவர்களோடு கூட போஜனம் பண்ணுகிறதான அந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். யோவான் 13 யாராவது ஒருவர் வாசிப்பீர்களா? நல்லா இருக்கும். 1 17 வரைக்கும் நாம் வாசிப்போம்.
பாத்திரத்தில் தண்ணி
பாக்கியவான்களாக இருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் வந்து குறிப்பாக இந்த அதிகாரத்தில் இந்த சம்பவத்தில் ரெண்டு முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து திருவிருந்தில் அந்த கடைசி அவருடைய பந்தியில் சீஷர்களோடு கூட சேர்ந்து இந்த பந்தியை, இந்த பஸ்கா பண்டிகையை அவர் அனுசரிக்கிறார். பஸ்கா பண்டிகைன்னு சொல்லும் போது அது எதை குறிப்பிடுகிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து, அந்த இடத்துலேருந்து, அந்த தேசத்திலேருந்து கத்தர் அவருடைய வல்லமையான கரத்தினால் அவர்களை அங்கே வெளியில் கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். வெளியில் கொண்டு வரும்போது கடைசியாய் ஆண்டவர் வந்து அந்த எகிப்து தேசத்தை நியாயம் தீர்க்கிற போது அந்த நடக்கிற அந்த சம்பவம் தான் பஸ்கா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை நீங்கள் யாத்திராகமும் 12 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். 12 அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நடந்த சம்பவத்தை அதை அனுசரிக்கும்படியாய் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கும் சரி பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாஸ்ஓவர் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஃபார் த ஜூவிஷ் பீப்புள். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் காட் டிட் ஃபார் தெம் இன் ஹீ ப்ராட் தெம் அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். அங்கே நம்ம இந்த பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவர் வந்து இந்த முக்கியமான ஒரு பண்டிகையில் தன்னுடைய சீஷர்களோடு கூட சேர்ந்து இதை அனுசரிக்கிறதை நாம் பார்க்குறோம். நீங்கள் வேதத்தை இன்னொரு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:7 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7 வசனம். பாருங்க, இங்கே கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பஸ்கா அந்த நமக்காய் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் அவர் பஸ்காவாய் அங்கே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அந்த எதை குறிப்பிடுகிறதுன்னு பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்ததோ அது வந்து கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக ஒரு அடையாளமாய் ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்குறோம். எகிப்தை வேதத்தை நாம் வாசிக்கும் போது, பழைய ஏற்பாடை குறிப்பாக நாம் வாசிக்கும் போது அதில் எது எந்தெந்த காரியங்கள் எதை குறிப்பிடுகிறது இன்றைக்கு நமக்குன்னு சொல்லி நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எகிப்துன்னு சொல்லும்போது அது உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பார்வோன் என்று சொல்லும்போது அது பிசாசனுடைய அதிகாரத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் அஃப்கோர்ஸ் நம்ம கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். சிவந்த சமுத்திரம் வந்து ஞானஸ்தானத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. மோசே வந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் ஒப்பிடப்படுகிறது. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு காரியமும் நமக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. அதனால் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது எதை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். இல்லைனா அது ஏதோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரி நாம் வாசிடுவோம். அப்போது இங்கே குறிப்பாக இங்கே பவுல் எழுதும்போது, கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்துவே உங்களுடைய பஸ்காவாக இருக்கிறார்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 13 ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகை தன்னுடைய சீஷர்களாக அந்த 12 பேரோடு கூட சேர்ந்து அங்கே இந்த பஸ்காவை அனுசரிக்கிறார். அனுசரிக்கும் போது ஒரு அருமையான காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதே நாம் பார்க்குறோம். இந்த 12 பேரை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த 12 டிசைபிள்ஸை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களெல்லாம் தெரிந்து கொள்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒருவர் தான் வந்து யூதாஸ்காரியர். இந்த யூதாஸ்காரியத்தை நம்ம பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, பொதுவாக வந்து ஜூடஸ்னா யாருக்குமே பிடிக்காது. ஜூடஸை பிடிச்ச ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? ஜூடஸ்னாலே பேரை கேட்டாலே என்னடா ஆண்டவரை காட்டி கொடுத்த ஒரு மனுஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூடஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மல் பர்சன் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் அது நீங்கள் ஃபுல்லாக காஸ்பிள்ஸ் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆண்டவர் வந்து அவர் இந்த 12 சிஷ்யர்களை தெரிந்து கொள்ளும்போது அந்த இரவெல்லாம் ஜெபித்தாருன்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒரு இரவெல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் ஆண்டவர் நைட்டெல்லாம் ப்ரே பண்ணி தான் என்ன பண்ணார், அடுத்த நாளே அந்த சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது இவ்வளோ ஆண்டவர் ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன்தான் யூதாஸ்காரியர். ஜீசஸே சூஸ் பண்ணுறாருன்னா அப்போது பாருங்கள், அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், 2 வசனத்தை மீண்டும் வாசிங்க, யோவான் 13:2 வசனம். அவன் இருதயத்தை பிசாசானவன் தூண்டி விட்டுருக்கான். இப்போது நான் நினைக்கிறேன், எப்படி ஆண்டவரோடு அந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி இப்படி ஒரு காரியம் நடந்தது? இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் இப்படிப்பட்ட சில நேரங்களிலே சில காரியங்கள் நடக்கக்கூடும். அதனால தான் நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டியதற்கு முக்கியமான காரணம் என்னச்சுனால், பிசாசானவன் இன்றைக்கு என்ன பண்ணான், இன்றைக்கும் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி எப்படி இருக்கானா கர்ஜிக்கிற ஒரு சிங்கத்தை போல அங்கிங்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறானா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னச்சுனால், பிசாசு யாருடைய உள்ளத்தையும் தூண்டலாம். தூண்டி என்ன பண்ணுறான், அவன் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய் அவனுடைய இருதயம் மாறுகிறதை பார்க்குறோம். அவன் ஆரம்பத்தில் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரை உண்மையாக பின்பற்றணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களில் நான் அதிகமாக ஈடுபட வேண்டும், ஆண்டவருக்கு நெருக்கமாக நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்த ஒரு சீசன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சில நேரத்தில் அப்படி என்ன நடக்கிறது, நீங்கள் யூதாசை குறித்து நல்ல ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதே அவன் இப்படி அவன் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் காட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இல்லை. அவன் காட்டி கொடுக்க வேண்டிய மனுஷனே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து போகிறதே பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு அவன் விலகி போகிறதை நாம் பார்க்குறோம். அப்போது கர்த்தர் அவனை கடைசியாக இந்த சூழ்நிலையில் ஒரு காரியத்தை அவனோடு கூட இடைப்படுகிறதை நாம் பார்க்குறோம். நான் இன்றைக்கி ஜூடஸை பற்றி ஸ்டடி இல்லை, பட் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் 2 சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். முதலாவது, தேவனை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். எல்லாரும் சேர்ந்து சொன்னேன், நான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன். ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கைகளை சுத்திகரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிரியை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்குறோம். அதுதான் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்குறோம். 3 வசனத்தை வாசிங்க. அறிந்து பாருங்க, ஆண்டவரிடத்தில் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏதோ வந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் மாத்திரம் அவர் பிறக்கவில்லை, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் தான் தேவனுடைய குமாரன். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் கிறிஸ்மஸ் டைமில் கூட எங்கேயோ ஷேர் பண்ண எங்கே பண்ணேன்னு நினைத்து தெரில எனக்கு. ஜீசஸுடைய லைஃப் டிட் நாட் பிகின் அட் இஸ் பர்த். த லைஃப் ஆஃப் ஜீசஸ் டிட் நாட் பிகின் அட் இஸ் பர்த். இதை நாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருடைய எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் பிகின்ஸ் அட் அவர் பர்த். பிறக்கும் போது என்ன பண்ணுறோம், ஒரு பேரை கொடுக்குறோம். எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பர்த் சர்டிஃபிகேட்டில் போட்டுறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிகினிங் உண்டு. ஜீசஸ்க்கு வந்து பிகினிங்கே கிடையாது. ஏன்னா அவர் பிதாவினிடத்திலிருந்து நித்திய நித்திய காலமாய் தேவனாய் இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காய் மனிதனாய் வந்தது தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அதனால் ஜீசஸ்க்கு பிகினிங்கே கிடையாது, எண்டும் கிடையாது. சரியா, இதை நாம் தெரிந்திருக்கணும். இது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டு 3 வசனத்தை இப்போ வாசிங்க திருப்பியும். ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அப்படின்னா அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்றும் பிதாவினிடத்திலிருந்து திருப்பியும் போகிறார் என்று சொல்லி அவர் அறிந்து. இப்படிப்பட்ட தேவாதி தேவன், God of all eternity, came into time and was born as a human being. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற. 4 வசனத்தை வாசிங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம வச்சுருக்கோம். சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. சி, ஜீசஸ் மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு ஆண்டவர் யாருமே நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வணங்கி கொண்டிருக்கிற தேவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க பின்னால் மற்றவங்க போகணுன்னு பார்ப்பாங்க, அப்படி தானே? ஆனால் ஜீசஸ் பாருங்கள், எவ்வளோ ஹம்பிளான ஆண்டவர். நம்முடைய கால்களை கழுவக்கூடிய ஒரு தேவன் இருக்காருனா, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பற்றி உலகத்தை சொன்னாரா சிரிப்பாங்க. இப்படி கூட ஒரு தேவன் இருக்காரா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, தாழ்மையுள்ளதவர் தேவன், தாழ்மையுள்ள ஒரு தேவன். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எனக்கு இங்கிலீஷில் பிடிச்ச ஒரு இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, 15 வசனத்தை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். யோவான் 13, ஜான் 13:15 எப்படி இருக்குன்னா, ஃபார் ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள் that you should do as I have done to you. பாருங்கள், ஜீசஸ் சொல்கிறார், நான் தான் எக்ஸாம்பிள்ன்றார். இப்போ இந்த லென்ஸ் சீசனுக்கு வெனஸ்டேஸ் வந்து ஒரு விசேஷத்தை, ஒரு ஆராதனை வச்சுருக்கிறோம் எவ்ரி வெனஸ்டே 7:30 அங்கே பென்சில்வேனியாவில். வர முடியாதாங்க நீங்கள், ஆக்சுவலாக நீங்கள் யூ கேன் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கலாம் நீங்கள். அந்த தீம் என்னென்னா, கிரைஸ்ட் அவர் எக்ஸாம்பிள் என்று சொல்லி இந்த 6-7 வாரங்கள் லென்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் அதை அங்கே வச்சுருக்குறோம். கிரைஸ்ட் இஸ் அவர் எக்ஸாம்பிள். ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சொல்லுவாங்க பொதுவாக, வி டோன்ட் ஹேவ் மெனி குட் ரோல் மாடல்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல முன்மாதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் தேங்க் காட் ஃபார் குட் ரோல் மாடல்ஸ் ஹூ ஆர் தேர். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள் தட் யூ ஷுட் டூ ஆஸ் ஐ ஹவ் டன் டு யூ. தமிழில் வாசிங்க, 15 வசனம். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு மாதிரி, ஒரு முன்மாதிரியாக தேவன் தன்னை நமக்கு காட்டுகிறார். எப்படி நாம் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் விசேஷத்தை, ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்குறோம். 15 வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷருடைய கால்களை மாத்திரம் கழுவவில்லை, அதை என்ன பண்ணுறாரு, நல்ல சீலையை வச்சு என்ன பண்ணுறாரு, நல்ல டவலை வச்சு நல்லா வைப் பண்ணுறார். பண்ணிட்டு 6 வசனத்தை வாசிங்க. பாருங்க, பேதுரு வந்து எப்பவுமே பேசினார்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் அதை விழிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அவர் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார் திடீர்னு. இங்கே என்னமோ சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டர் ஏன் காலை நீங்கள் எப்படி கழுவலாம். நம்ம இருந்தால் கூட அதே தான் சொல்லியிருப்போம், ஆண்டரே ஏன் காலை நீங்கள் எப்படி கழுவலாம், நான் தான் உங்கள் காலை கழுவணும், நீங்கள் ஏன் காலை கழுவணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டருக்கு பதில் என்ன சொல்கிறார், இப்போ 7 வசனம் சொல்லுங்கள். பாருங்கள், நான் இப்போ என்ன செய்கிறேனோ இது உனக்கு புரியாது, அறிய முடியாது, இது பின்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்றார். இப்போ எதை, இது எதை குறிப்பிடுங்கன்னாச்சுன்னா, நம்ம எதுவும் ஆண்டர் ஏதோ ஒரு காலை கழுவுறாரு அப்படின்னு சொல்லி மாத்திரம் நம்ம அது வெளியரங்கமாக அது வெளிப்புறமாக நாம் பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு உள்ளான ஒரு அர்த்தம் இருக்குது, அதுதான் முக்கியம். அந்த உள்ளான அர்த்தத்தை பேதுரு அறியாதபடினாலே ஆண்டர்கிட்ட என்ன சொல்கிறான், ஆண்டரே கழுவாதீங்க ஆண்டரே அப்படின்னு சொல்கிறான். அப்போ 8 வசனத்தை வாசிங்க. ம் ம் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை என்ற நல்ல கவனிங்க. இதுதான் நான் முக்கியமான ஒரு காரியம். முதல் காரியம் நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கழுவாவிட்டால் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். இது எதை குறிப்பிடுகிறதுனால், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை கழுவுகிறார். நம்மை நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும் போது தான் நாம் தேவனோடு கூட என்ன பண்ணுகிறோம், பங்காளிகளாய் மாறுகிறோம், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம், ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து வாழ ஒரு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவன் நம்மை கழுவும்படியாக நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்ம காலில் எழும்பினோடனே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து என்னில் வேதனை உண்டாக்கும் வழி இருக்குமே ஆனால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய மக்களாய் நாம் இருக்கிறோம். யாராவது ஒருவர் வாசிங்க, சங்கீதம் 139:23-24 வசனங்களை வாசிங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியும், ஆண்டவரே என்னில் ஏதாவது வேதனை உண்டான வழிக்குமேனால் என்னை கழுவி சுத்திகரித்து என்ன பண்ணுங்க, உடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னுடைய ஜீவ பாதையில் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இது நல்ல இது நம்ம கான்டெக்ஸ்ட் அறிந்திருக்கிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை என்னென்னு சொன்னால், அங்கே மிடில் ஈஸ்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா மாதிரி நாம் என்ன பண்ணுவோம், வெளியில் போயிட்டு வந்தால் கால் ரொம்ப அழுக்காயிரும். நம்ம ஊரில் கூட என்ன பண்ணுவோம், கிராமத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஊர்லலாம் ஐ மீன் சிட்டிலலாம் அப்படி கிடையாது, பட் பொதுவாக கிராமத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கால் கழுவ தண்ணி கொடுப்பாங்க. ஏன், கால் வந்து என்ன பண்ணும், தூசி பட்டுரும். ஏன்னா ரோட்டில் நடக்கும்போது இருக்கிற தூசியெல்லாம் பட்ட உடனே என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, கால் கழுவ இப்போ யாரும் கொடுக்குறதில்லன்னு நினைக்கிறேன், செருப்பு கழட்டி போட்டு உள்ளே போயிடுறோம் நம்ம. அந்த நாட்களில் என்ன பண்ணுவோம், எல்லோரும் வீட்லேயும் என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டு சின்ன மக் வச்சுருப்பாங்க, அது வீட்டில் வெளியில் கால் கழுவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் செய்கிறதே பார்க்க. ஏன்னா நீங்கள் ஊரில் போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க, தூசியெல்லாம் உங்கள் காலில் பட்டுரும், அதுக்காக நான் கழுவுகிறேன்னு சொல்லி. இது வந்து மிடில் ஈஸ்டில் வந்து காமன் ப்ராக்டிஸ், இன்றைக்கும் அது காமன் ப்ராக்டிஸ் தான். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை இங்கே சொல்லுகிறதை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கழுவுலைன்னா என்னோட கூட என்ன பண்ண முடியாது. அது வாசிங்க மீண்டுமா, 8 என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல, இது ஒரு நீங்கள் நல்லா இந்த அர்த்த ஆண்ட சொல்லிருக்கலாம், சரி நான் கழுவு தான் உனக்கு விருப்பம் இல்லைனா நீ என்ன பண்ணு, நீனே போய் உன் காலை கழுவிட்டு வான்னு சொல்லலாம்ல. கால் தானே கழுவணும், கால் யார் கழுவுனா என்ன, யாரோ ஒருத்தர் அதே நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தர் கழுவணும், கால் தானே கழுவணும். இஃப் தட் வாஸ் த பாயிண்ட், எனிபடி கேன் வாஷ் தேர் ஃபீட். ஆனால் ஆண்ட சொல்கிறார், நான் கழுவலைன்னா என்னத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னா அர்த்தம்னா, ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன், அவரோடு நாம் ஐக்கியப்படும்படியா, அவரோடு கூட நாம் தன்னுடைய அவருடைய ஜீவனில் நாம் பங்கெடுக்கும்படியா தேவன் விரும்புகிறார். 9 வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்கே பேதுரு சொல்கிறாரு, அந்த என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் ஏதோ ஒரு முக்கியமான ஆழமான காரியத்தை சொல்கிறான்னு சொல்லி. ஆண்டவரே பரவாயில்ல, என் தலையும் கழுவிடுங்க ஆண்டவர், என் கையும் கழுவிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டர் சொல்கிறார், இல்லைப்பா நீ ஏற்கனவே நல்ல நீ குளிச்சுட்டு தான் இருக்க, ஆனால் கால் மட்டும்தான் நான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஏரியாவிலே நாம் சுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண, நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சுத்திகரிச்சிட்டாரு. ஆனால் நம்ம உலகத்தில் போயிட்டு வரும்போது என்ன நடக்குது, சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உலகத்தின் தூசி நம்ம மேலே பட்டுருது. பட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த இடத்துலையும் நான் கழுவி தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளும் நம்மை சுத்திகரிக்க தேவன் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் இதில் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். வாசிங்க 11 வசனம். பாருங்க, இங்கே ஆண்டவர் வந்து எல்லாருடைய காலும் கழுவுறாரு. யூதாசனுடைய காலையும் ஆண்டவர் கழுவினார், ஆனால் யூதாசனுடைய இருதயம் கழுவப்படாமல் இருந்துச்சு. அதுதான் இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார், எல்லாரும் சுத்தமாக இல்லை இன்னும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் வந்து சுத்திகரிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏன், பிசாசு ஏற்கனவே 2 வசனத்தில் என்ன வாசித்தோம், யூதாசனுடைய இருதயத்தை தூண்டி விட்டான்னு சொல்லி. அப்போ அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது, அவனுடைய இருதயம் கரைப்பட்டிருந்தபடியினாலே அவன் என்ன பண்ண முடியல, ஆண்டவரோடு கூட பங்கெடுக்க முடியவில்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டு வரும்போது நம்முடைய காரியங்களை நம் பிசாசு வந்து சில நேரத்தில் நம்முடைய இருதயங்களை தூண்டி விட்டுருவான். சில நேரத்தில் நம்ம கரைப்படுத்தி விடுவான், நம்முடைய எண்ணங்களை கரைப்படுத்தி விடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம ஆண்டவரை தேடி, ஆண்டவரே என்னுடைய இருதயம் கரைப்பட்டிருந்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ கழுவி சுத்திகரியும் என சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அதிகமாய் காரியங்களை நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை சுத்திகரிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அது செய்யும்போது அப்போ ஆண்டவரோடு நம் பங்கெடுப்பதற்கு அது வந்து ஏதுவாக இருக்கும். இப்போ வாசிங்க 12 வசனத்தை வாசிங்க. பாருங்க, இது ரெண்டாவது சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கும். முதல் சத்தியம் என்னவென்னால், தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். God wants to cleanse our lives. He wants to sanctify us. இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளும் புறமுமாய் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்கள். அவர் அப்படியே செய்வார். என்ன செய்வார் கர்த்தர்? என்ன இந்த நம்ம 24 வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நம் அதை அந்த கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 என்ன சொல்றார், சமாதானத்தின் தேவன் எப்படி நம்மளை சுத்திகரிப்பாரா, நம்முடைய வாசிங்க 3 காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம். இதை வந்து தலைக்கீழ ஆண்டர் சொல்லலை, சரீரம் ஆத்மா ஆவின்னு சொல்லலை, ஆவி ஆத்மா சரீரம். அப்படின்னா முதலாவது பரிசுத்தம் பண்ண ஆண்டவர் தொடங்குகிற காரியம் என்னச்சுன்னா நம்முடைய ஆவியை. நம்ம ஆவினா நம்முடைய அது எதை குறிப்பிடுகிறதுச்சுன்னா நம்முடைய உள்ளான மனுஷனை அது குறிப்பிடுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையை முதலாவது ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்படின்னா அர்த்தம்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அதை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்ம வெளியில் வெளியரங்கமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லோரும் நல்லா பேசலாம், நம்முடைய பேச்சை நம்ம அடக்கி கொள்ளலாம், நம்முடைய நடவடிக்கைகளை நாம் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம், எல்லாம் அதெல்லாம் பண்ணலாம். நம்முடைய ஆனால் நம்முடைய உள்ளான ஆவியை ஆண்டவர் சோதித்தருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய ஆவி என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளான எண்ணங்களை அது குறிப்பிடுகிறது, உள்ளான சிந்தனைகளை, உள்ளான வாஞ்சைகளை அது குறிப்பிடுகிறது, உள்ளான ஏக்கங்களை அது குறிப்பிடுகிறது. ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான ஆழங்களை தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆவி ஆத்மா சரீரம் உள்ளும் புறவுமாய் தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தான் தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்து என்ன பண்ணுவாராம், அவருடைய வரும் நாள் மட்டும் என்ன பண்ணுவாராம், குற்றமற்றதாய், ஆண்டுடைய வருகைக்கு நம்மளை குற்றமற்றதா என்ன பண்ணுவார், நம்மை நிறுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார், ஏதோ அவரை பின்பற்றுவதற்கு மாத்திரமல்ல, ஏதோ அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாய் குற்றமற்றதாய் நிறுத்தும்படிக்காய் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan that you and I may stand blameless before Him one day. ஒரு நாளிலே ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது நம்முடைய சுயநீதினாலே நம்ம நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி என்னவென்றுச்சுனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கார். சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவார், வெறும் சமாதானத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்க உள்ளும் புறமுமாய் நம்மை சுத்திகரித்து அவருடைய வருகையின் நாளிலே குற்றமற்றதாக நிற்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். See, God takes responsibility for our sanctification. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ஒரு முக்கியமான காரியம். ஆனால் கர்த்தர் அதற்கு மேலாய் நமக்குள்ளாய் அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணுகிறார், அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனை நாம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் போது ரெண்டாவது பகுதி என்னவென்றுச்சினால், இந்த இடத்துல வந்து நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். வாசிங்க யோவான் 13 13 வசனத்தை வாசிங்க. பாருங்க ஆண்டு சொல்றாரு, நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்க, போதகரே ஆண்டவரேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது சரிதான். 14 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால், சரி ஒருவரை காலை விழு. இதை வந்து சிலவர் லிட்ரலாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஒருத்தரை காலை கழுவிடுவோம் அப்படின்வா. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது சிலர் பண்ணுவாங்க, அதுவும் நல்லது தான், பண்ணுது பண்ணுறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து இதை வந்து அதை இந்த வெளியரங்கான வெளியரங்கமான இந்த காரியத்தை மாத்திரம் செய்ய சொல்லலை, சரியா. ஆனால் இது உள்ளான அர்த்தம் என்று என்னவென்னால், ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பண்ணுமா, கனம் பண்ண வேண்டும். சி, யூ ஹாவ் டு எஸ்டீம் ஒன் அனதர் பெட்டர் தென் யுவர் செல்ஃப். ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அனதர் பர்சன் மோர் தென் மை செல்ஃப். இப்போ என்னை நான் மெச்சிக்கொள்வதை காட்டிலும் மற்றவர்களை நான் என்ன பண்ணணும், கனப்படுத்துகிற ஒரு மனுஷனாக நான் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, தங்களை பெரியவர்களாக நினைத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை டீல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, தங்களை பெரியவர்களாய் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற என்ன, ஒருவரை ஒருவர் கால்களை இன்னொரு கால் கழுவணும்னு சொன்னது காரணம் என்னென்னா, சும்மா போய் கழுவிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது, நமக்கு என்ன எல்லாம் அவங்கவுங்க காலை கழுவலாம். ஆனால் அதை அங்கே இங்கே ஆண்டவர் குறிப்பிடவில்லை. இது ஒரு ஆவிக்குறி அர்த்தம். முதல்ல ஆண்டவர் பண்ணதுக்கு ஒரு ஆவிக்குறி அர்த்தம் இருந்தது போல் அதே மாதிரி ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுமா, கனம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த மரியாதைக்குரிய ஒரு நிலையில் நாம் கொண்டு வர வேண்டும். சரி, இது வந்து ஒரு முக்கியமான காரியம். நாம் மற்றவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். See, it doesn't come naturally to us. Human beings, eppadina namma poduva namma natural beings irukka nam enna ponona namma idha enna ponuvom, we try to throw our weight around. Ella ulagathula irukkavangala enna ponuvanga, thangale periyavargalai ninaitha enna ponuvanga idha ponuvanga. Ana aanda solradha enna na, neenga enna panunga, oru ore oruvar கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். 15 வசனத்தை வாசிங்க. மாதிரி காண்பித்தேன். 16 பாருங்க, நாம் வந்து அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பினவர் அல்ல அனுப்பப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, அவருடைய நாமத்தில் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய இது வந்து நம்ம லைஃப் வந்து நம்முடையது அல்ல. வி ஆர் ஹியர் டு ரெப்ரசன்ட் ஜீசஸ். அப்போது சில நேரத்தில் வி ஆர் போர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆனால் ஆண்டவர் வந்து நம் உண்மையாகவே அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வி ஹாவ் டு பி ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அப்போ ஆண்டவர் சொன்னால், நீங்கள் அனுப்பப்பட்டவர்களாய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இருங்க. நம் ஊழியக்காரர்களாய் நாம் அவரை வந்து போதகர் என்று சொல்லி, ஆண்டவர் என்று சொல்லி நாம் அழைப்போம் என்றுச்சினால், நாம் என்ன பண்ணணும், அவருக்கு உண்மையான ஊழியர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம் என்றுச்சினால் ஆண்டவர் சொல்லார், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர். 17 வசனத்தை வாசிங்க. செய்வீர்களானால், அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். சரி, இப்படிலாம் பண்ணலாமே, இப்படிலாம் கூட பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது நல்லது தான். ஆனால் இவைகளை எல்லாவற்றை காட்டிலும் இதை செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது தான் பாக்கியவான்களாக இருப்போம். அப்போது ஒருவரே ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேச்சுரலி டசன்ட் கம் டு அஸ். வி ஆர் நாட் ஆல்வேஸ் குட் அட் எஸ்டீமிங் அதர்ஸ் பெட்டர் தென் அவர் செல்ஸ். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்முடைய மைண்ட் அந்த மாதிரி, அவங்க எப்படி பண்ணுறாங்களா, சே அதை காட்டில் நான் பெட்டராக பண்ணியிருப்பேன். அவங்க எப்படி சொன்னாங்களா, அதை காட்டில் நான் இன்னும் நல்லா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹியூமன் மைண்ட் எப்படி வேலை செய்யணும்னா, எப்பவுமே மற்றவர்களோடு நம்ம பெட்டருன்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நினைக்க தோணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மற்றவர்களை உங்களே காட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலானவர்களாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களைத்தானே மேன்மை பாராட்டுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம மற்றவர்களை மேன்மையானவர்களாக என்ன தேவன் நம்மை அழைக்கிற. வாசிங்க ரோமர் 12:3 வசனத்தை வாசிங்க. பாருங்க, நம்மை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெரியவர்கள் என்று சொல்லி நம்ம நாம் என்ன பண்ணணும், நிதானித்து நம்மை நாம் என்ன பண்ணணும், எண்ண வேண்டும் என்று சொல்லிங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்மை ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிடவே கூடாது. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ணணும், கழுவுறதை, கால்களை கழுவுறதுன்னு அப்படின்னு என்னென்ன அர்த்தம் இருந்துச்சுனால், ஒருவரை ஒருவர் நாம் விசாரித்து அவங்களுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், கேட்டு கவனித்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு காரியத்தை பார்த்தோம். யோவான் 13:3 முதலாவது, நம்முடைய இருதயம், ஆண்டவர் இருதயத்தை ஆண்டவர் கழுவ விரும்புகிறார். யூதாஸ் தன்னுடைய இருதயத்தை பிசாசுக்கு அவன் திறந்து கொடுத்தபடினாலே அவனை ஆண்டவரை மறுதளித்து ஆண்டவரை காட்டி கொடுக்குற ஒரு மனுஷனாய் மாறிப்போனான். ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய ஒரு மனுஷன் ஆண்டவரை காட்டி கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டான். ஏன், பிசாசு அவன் இருதயத்தை தூண்டிவிட்டான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை பிசாசு தொடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம் என்னச்சுன்னா, ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். ஏதோ கழுவுறதுன்னா அது டைம் எடுக்கும். சும்மா அப்படி தால் தண்ணி ஊற்றிட்டு போக முடியாது. அதுக்கு கொஞ்சம் நம் நேரம் எடுத்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் உள்ளும் புறவுமாய் ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தர் சுத்திகரிக்க நம்ம என்ன பண்ணோம், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ணி மற்றவர்களை மேன்மையாக நினைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக சிஷ்யர்களாக நாம் இருக்க முடியும். அது மாத்திரமில்லை, ஆண்டு சொன்னார் இப்படி செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய ஆவியன் நமக்கு சொல்கிறார். திருவிருந்து ஆராதனைக்கு கடந்து போவதற்கு முன்பாய் ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் வந்து அந்த நாளிலே த பஸ்கா பண்டிகையை தன்னுடைய சீஷர்களோடு கொண்டாடும்படியாய் அவர் அந்த பந்தியிலே தன்னுடைய சரீரத்தை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது நிச்சினார். அதே போல அந்த பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். சரீரத்தை பிட்கப்படும்படியாய் அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாய் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன், நம்மை அளவில்லாமல் நேசித்த பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் பாவமாய் மாறி நமக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் நோய்களையெல்லாம் நம்முடைய தரித்திரங்களையெல்லாம் நம்முடைய சாபங்களையெல்லாம் அவர் சுமந்து தேவன் நம்மை கிருபையினாலே அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்து அவருடைய சொந்த ஜனமாய் ஊர் பேர் தெரியாத மக்களை நம்மை தேவன் தெரிந்து கொண்டு கிருபையாய் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் தேவன் கொண்டு வந்தார். எல்லாரும் கொஞ்ச நேரம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த திருவிருந்த ஆராதனைக்கு முன்பாய் கத்தர் நமக்காய் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரே நிச்சலி நாம் அதை நினைவு கூர்ந்து நாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோமே, நன்றியோடுமை துதிக்கிறோம் தாபனே. அப்பா, எங்களை அளவில்லாமல் நேசித்து அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். என்னுடைய காரணத்தினாலே நான் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சின்ன தேவன். அப்பா, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கழுவி உம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து கிருபினால் எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. எங்களுக்காய் உம்முடைய ஜீவனே கொடுத்தீர் அல்லவா, நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காய் மறித்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாசல் இன்றைக்கு வீற்றிருக்கிறபடினாலே நம்ம நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாபனே. இந்த அருமையான இந்த திருவிருந்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா, நாங்கள் இதை உட்கொண்டு இதை புசித்து இதை குடித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்திலும் பங்கெடுக்க ஆண்டவரே எங்களை பாத்திரவான்களாய் மாற்றிராஜா. இதன் மூலமாக தேவனுடைய பிரசனம் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தின் இந்த பாத்திரத்தை நாங்கள் ஆண்டவரே பங்கெடுக்கும்போது அது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்கள் ஒவ்வொருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க தாபனே. உடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.